இதற்காக நன்றிகளையும் சோத்திரங்களையும் நம் ரஷ்யர் மூலமாக எடுத்துக்கொள்வோம். இந்த நேரத்தில் நம்ம திண்டுக்கல் நெக்லீஷா இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அவர்களின் அன்பின் வாழ்த்து நம்ம மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட அன்பு கூட உங்க மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்ன சமயத்தில் உள்ளவன் எவனுக்கோ அவனுக்கு என்ன பண்ணும், கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடையலாம். பட் யாரா அனுபவம் வாங்கியிருக்கீங்க அந்த மாதிரி? அப்ப எல்லாத்தையும் இருக்கா இருக்கா? அப்ப யாரா இல்லாதவங்க இருக்கிறீங்களா? என்ன கொடுத்த? அப்போ அப்ப என்ன உள்ளவன்? ஒரு காலத்து அவன்கிட்ட தேவன் வார்த்தை இல்லை, ஆனா இன்னைக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா? உள்ளவன் அவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடையும். எது உள்ளவன் இல்லை, எது உள்ளவன் கண்டுபிடிக்கணும்னா சிஸ்டர் இல்லை, நீங்க வசனத்தை பாருங்க, நம்ம ஏன் யூகிக்கிறோம் இல்லைங்க? நீங்க எடுத்துக்கோங்க மத்தேயு சுவிசேஷம் 13 அதில் நீங்க இப்ப வசனம், நீங்க எந்த வசனம் ஃபர்ஸ்ட் நீங்க வாசிக்கலாம், வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கலாம். வசனம் 12 அதுல வந்து கண்டுபிடிக்கிறோம் உள்ளவன் எவனோ. நம்ம எந்த ஒரு வசனத்துக்கு அர்த்தம் தெரியலனா அதுக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் ஆரம்பத்தில் 53 கிளாஸ்ல சொல்லுங்க. அந்த பாயிண்ட் மனசுல வச்சு இங்கே கொஞ்சமும் கண்டுபிடிக்கணும் இல்லைங்க? ஏன்னா கற்பனையின் மேல் கற்பனை. அப்ப இந்த வசனத்துக்குரிய இனியான வசனம் எங்க இருக்குன்னா, எது உள்ளவன் பத்தி ஏசி பேசிட்டார். நீங்க சில வசனங்கள் மேல போனீங்கன்னா 9 வாசனம், எது உள்ளவன் இருக்கீங்களா? அப்ப ஏசு கிறிஸ்து நிறைய இடத்துல போய் மீட்டிங் போட்டிருக்காரு, பண்ணும்போது சொல்லிடுவார் கேட்கறதுக்கு காது உள்ளவன். அப்ப யார்ட்டுமே காது இல்லையா? அவங்க ஆரம்பத்தில் இந்த பாயிண்ட் சொல்ல வர நண்பன சகோதர சகோதரிகளே, ஏசு இங்க என்ன பேசிட்டாரா? காது குறிக்கிறது என்ன வாஞ்சை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க? அப்போ தேவனை கருவினால பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் எந்த மீட்டிங் பார்த்தது இல்ல, காலையில இருந்து இன்னைக்கு நான் யாரும் நீ தூங்குறமா எனக்கு பார்த்தது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ நீங்க ரொம்ப உற்சாகமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப கண்டிப்பா உள்ளவன் உனக்கு என்ன பண்ணுவோம், கத்தர் என்ன பண்ணுவார், தேவன் கொடுப்பா. பட் இல்லாதவன் இழத்தவன் என்ன பண்ணுவோம்? உள்ளதும் போயிடும். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ண சகோதர சகோதரிகளே. அப்போ தேவனி கருபினால 2012 வருஷம் ரொம்ப பிளெஸிங் ஆரம்பிச்சிருக்கீங்களா பிரதர்? சேலம் பிரதர்ஸ் அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, நாம் கூட ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். அப்போ நிறைய ஆகாரங்கள் தேவன் நமக்கு கிருபியா கொடுத்து கொண்டு வருகிறார். அந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும் போதே அறுவரையாடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நிறைய இடங்கள மீட்டிங்ஸ் அதிகமா பாத்தீங்கன்னா, இந்த 1 மந்த்லயே பாத்தீங்கன்னா நிறைய மீட்டிங்ஸ் அங்க அரேஞ்ச் பண்ண கிருபி பண்ணிருக்கிறார். சொந்த வகையில தேவனி கிருபை நம்ம பட்சத்துல அங்க இருக்குது. நான் கூட நினைச்சேன் கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் கேப் கிடைக்கும் நினைச்சேன், ஒன்னும் நெக்ஸ்ட் போயிட்டான். சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா நம்முடைய பாடத்துக்குள்ளாக வந்துடலாம். அன்பான சகோதர சகோதரிகளை, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் ரொம்ப சீரியஸான பாடம், எசேக்கியலின் கடைசி தரிசனம். இதான் நம்ம பார்ப்போம். தலைப்பு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கலாம்னா, என்ன இவரு ரொம்ப டீப்பா பேச போறாரு, ஒன்னும் புரியாத விஷயம் பேச போறாரு, நீங்க கண்டிப்பா நீங்க நினைக்கலாம். அன்பான சகோதர சகோதரி, இன்னைக்கு இருக்க போற விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம் இருக்க போறேன், ரொம்ப டீப்பா எல்லாம் போக போறதுல. எசேக்கியல் புத்தகத்துடைய அறிமுகம் நம்ம ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம், எங்கன்னா லாஸ்ட் கன்வென்ஷன்ல கேட்டுக்கோம் இல்லைங்களா? அருமை சகோதர அன்பழகன் மத்திய எடுத்துருப்பார் இல்லைங்களா? அந்த அசேக்கல் ஒரு புத்தகத்துடைய அறிமுகம் பிளஸ் சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் எடுத்திருப்பார். அதை பத்தி நான் எடுக்க போறதுல மாறாக, எசேக்கலுக்கு தேவன் காமிச்ச கடைசி தரிசனத்தை பத்தி சில முக்கியமான மேலோட்டமான அறிமுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாடங்களை உங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதற்காக என்ன பண்றேன்னா, சில முக்கிய ஒரு சின்ன டயக்ராம் உங்க மத்திய கொடுக்குறோம். அப்போ நமக்கு தெரியும் இல்லைங்களா, எசேக்கலுக்கு தேவன் காமிச்ச கடைசி தரிசனம் வேணும், எஸ் தேவனுடைய ஆலயம். அப்போ பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய இடங்கள் நம்ம ஆலயத்தை பத்தி படிச்சிருக்கோம், தேவன் வாசம் செய்கிற. அப்போ ஃபர்ஸ்ட் எங்க பாக்குறோம்னா டேபர்நாக்கல் ஆசரிப்பு கூடாரம் பாக்குறோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நாட்கள் போனதுக்கு அப்புறம் ராஜாக்களின் காலத்துல சாலமோன் வந்து என்ன பண்ணாருங்க, அதுக்கு என்ன பேரு, சாலமோன் ஆலயம் பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடிக்கப்பட்டு போச்சு. அப்ப அதுக்கப்புறம் நம்ம வேற எங்க பாக்கிறோம், வெளிப்படுத்தின சிஸ்டத்தை பாக்குறோம். அங்க புதிய எரிசலேம் என்ன பண்ணும், அங்க ஒரு பில்டிங் பத்தி பேசியிருப்பார். அதே போலதான் எசேக்கியல் புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு தரிசனம் தேவன் காமிக்கிறார். அது எசேக்கியல் தேவாலயம், நீங்க சாலமோன் தேவாலயம் கிடையாது, அது எசேக்கியலின் தேவாலயம். அதான் நம்ம பார்த்தோம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளை, இது பாத்தீங்கன்னா நம்ம பாடத்துக்கு நம்ம என்ன தலைப்பு வச்சாச்சுன்னா எசேக்கியலின் கடைசி தரிசனம் இல்லீங்களா, எசேக்கியலின் கடைசி தரிசனம். சோ தரிசனம் என்ன தெரியுமா, அது பேர் என்ன பகல் காணல இல்லீங்க, சிம்பிள் தரிசனம் என்னன்னா அது நேர நடக்கிற மாதிரி இருக்கும், நாம பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா என்னன்னா அது எதிர்காலத்துக்கு நடக்க போற விஷயம் நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே ஒரு படமாய் பார்ப்போம். ஆனா என்னன்னா நம்ம நேர்ல இருக்கிற மாதிரி நடக்கும், அது உண்மையான சம்பவம் கிடையாது. எதிர்காலத்துக்கு நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே நம்ம என்ன பண்றோம்னா ஒரு விஷன் தரிசனத்தை நம்ம என்ன பண்றோம்னா இங்கிலீஷ் அருமையான வார்த்தை விஷன் இல்லைங்க, டெலிவிஷன் என்ன சொல்லலாம், டெலிவிஷன் டிவி சரிங்களா. நிறைய பேர் டிவி என்ன தெரியாது, டிவி என்ன, ஆமா டெலிவிஷன் என்ன தொலை, ஆமா தரிசனமே கண்ண உட்காந்து பாக்குறாங்க. லைவ் மேட்ச் இங்க நடந்துட்டு இருக்கோம், கிரிக்கெட் மேட்ச் ஆனா எங்க பாத்துட்டு இருக்கோம், வீட்டுல உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அங்க பாத்துட்டு. அப்போ இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன்னா ஜெருசலேம் தேவாலயத்தை நோக்கி நான் என்ன பண்ண போறேன், அங்க கூட்டிட்டு போக போறேன். சோ நீங்க எல்லாரும் கண்ண மூடிங்க அரை மணி நேரம். அப்படி நம்ம செய்ய போறது இல்ல, நம்ம வேதத்துக்குள்ள போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த தரிசனத்தை நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். சோ அப்ப எந்த ஒரு பாடத்துக்கு நம்ம ஒரு ஆதார அவசனம் வைப்போம், அதே போல இந்த ஒரு பாடத்துக்கு கூட ஒரு ஆதார அவசனம் இருக்குது. அதை நீங்க வாசிக்கலாம், நீங்க எடுத்துக்கோங்க, எசேக்கியல் புத்தகம் எடுத்துக்கோங்க. இந்த எசேக்கியல் பாடத்துல நம்ம பார்க்க போகிற ஆதார வசனம் என்ன என்னம்னா 43 அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 11. இது மிக முக்கியமான இந்த பாடத்துக்குரிய ஆதார வசனம், நீங்க வாசி. கண்டிப்பான 11 வரைக்கும் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம மத்தியில ஆதார வசனமா வைக்கிறேன். ஆனா இதற்கான விளக்கத்தை என்ன பண்ணணும், இந்த பாடத்தின் முடிவில் உங்களுக்கு மத்தியில தருகிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா எசேக்கியல் புத்தகத்துடைய ஆலயத்தை பத்தி நாம பார்க்க போறோம். அதுக்காக நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னா எசேக்கியலுடைய கடைசி தரிசனம் 40 அதிகாரத்திலிருந்து 48 அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு வீட்டுல படிச்சு பாருங்க, அங்க இந்த ஆலயத்தை பத்தி சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம், நீங்க 40 அதிகாரம் வசனம் 1. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார், அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டப்பட்டிருந்தது இல்லைங்களா. இதுதான் மன சகோதர சகோதரிகளே, அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் எசேக்கியல் தேவாலயம் இல்லைங்களா. அப்போ அந்த ஆலயம் அந்த ஒரு நகரத்தை பத்தி என்ன பண்றாருனா எசேக்கியலுக்கு காமிக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒருவேளை மாமல்லபுரம் போயிருக்கீங்களா, சென்னையில அங்க போயிருந்தீங்கன்னா அங்க என்ன பார்ப்பீங்க, எல்லா கல்வெட்டுகள் பார்ப்பேன். ஆனா நீங்களா போய் தெரிஞ்சுக்கிறீங்களா இது வந்து இந்த காலத்துல கட்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா, தெரிஞ்சுக்க மாட்டேங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தீங்க இருப்பாங்க யாருங்க, அவங்க கைடு இருப்பாங்க இல்லீங்களா. அதே போல இங்க ஒரு புருஷன் கூட என்ன பண்றாருன்னா, வாய் எசேக்கியல் நான் உனக்கு என்ன பண்றேன், அந்த நகரத்துக்கு போய் அங்க இருக்கிற ஆலயத்தை காமிச்சு எவ்வளவு நீளம் எவ்வளவு அகலம் சொல்லி என்ன பண்றாருன்னா எல்லா விவரங்களையும் என்ன பண்றாருன்னா காமிக்கிறார். இதை எங்க வாசிக்கிறோம்னா நீங்க 3 வாசி. பாரு கையில் என்ன ஸ்கேல் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஸ்கேல் எத்தனை ஸ்கேல் தெரியுமா? நாம நினைக்கிற மாதிரி 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் கிடையாது இல்லைங்களா, இது ஒரு அடி ஸ்கேல் கூட கிடையாது. நீங்க வசன மாசுங்கன்னா 4 வசன மாசம் இல்ல சாரி 5 வசன மாசம். ஓகே என்ன சொல்ல கண்டுபிடிக்கணும் சகோதரி சகோதரி, ஸ்கேலுடைய நீளம் எவ்வளவுமா 6 மூலம். இது நம்ம அடிக்கணக்கில் எவ்வளவு கனெக்ட் பண்ணலாம்னா 12 அடி சொல்லலாம், அதை விட சரியா எக்ஸாக்டா சொல்லலாம் 9 அடி. 9 அடி அந்த நீளம் கொண்ட ஸ்கேல் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா வச்சிருக்கார். இப்ப என்ன பண்றாருன்னா கையை பிடிச்சிட்டு வா எதே கேள் அவனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துக்கு போய் அந்த தேவாலயத்துக்கு எல்லா மதில்கள் நீளகம் எல்லாம் என்ன பண்றாங்க இன்ச் பை இன்ச் விடாம அங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கிறார். இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஏக்கர் தெரியுமாங்க, கிட்டத்தட்ட 23 ஃபுட்பால் கிரவுண்ட் போட்டோம்னா அவ்வளவு பிளேஸ் கொண்ட இடமாம் அந்த நகரம் அந்த ஆலயம் எல்லாம் சேர்த்து 23 ஃபுட்பால் கிரவுண்ட் போட்டோம்னா அந்த அளவு பிளேஸ் என்ன பண்றாரு, இந்த புருஷன் போயிட்டு எல்லா இடத்தையும் காமிச்சு நீலாகலத்தை என்ன பண்றாருன்னு காமிக்கிறேன் இல்லைங்களா. இதான் மன சகோதர சகோதரிகளே இந்த எசேக்கியேல் புத்தகத்துல காமிக்கப்பட்ட கடைசி. அப்போ இந்த விஷயம் எதற்காக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது இல்லைங்களா, இதை நான் சொல்றதுக்கு முன்பாக நீங்க எல்லாம் எசேக்கியேல் தேவாலயத்தை பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்குங்க உங்களுக்காக என்ன பண்றீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கொள்வதற்காக நான் என் கையில ஷார்ட் இருக்கு அது நீங்க வச்சுக்கோங்க. சோ நீங்க என்ன ஒரு 29 தான் இருக்குது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு எத்தனை பேர் தெரியல. சோ அப்படி பாஸ் பண்ணுங்க. இல்லாதான் பக்கத்துல பாத்துக்கோ. பாருங்க அதான் எசேக்கியேல் காமிக்கப்பட்ட ஒரு ஆலயம். இது பாத்தீங்கன்னா இது தரிசனத்துல பார்த்தா இது வந்து கட்டப்பட்ட விஷயம் கிடையாது, இது தரிசனத்துல பார்க்கப்பட்ட ஒரு ஆலயம். சகோதர சகோதரிகளே இப்ப என்ன பண்றேன்னா ஏன் நான் இந்த ஆலயத்தை பத்தி சொல்றேன்னா இந்த பாடத்துடைய மிக முக்கியமான சாராம்சம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஆலயத்தை பத்தி அட்லீஸ்ட் சில இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அங்க அவசியமா இருக்கு. இதை பத்தி நான் நிறைய விஷயம் சொல்ல போறதில்ல, சில முக்கியமான விஷயங்கள் மாத்திரம் அவன் மத்தியில் என்ன பண்றேன்னா சொல்லுங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா மன சகோதர சகோதரிகளே இந்த ஆலயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய இதுல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்தை சுற்றி பெரிய மதிலுக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கொயர் மாதிரி இல்லைங்க, அதான் அந்த ஆலயத்துடைய மதில். அது எவ்வளவு அடி அகலம் எவ்வளவு அடி உயரம் பாத்தீங்கன்னா அது பைபிள் ரெக்கார்ட் இருக்கு என்னன்னா 9 அடி அகலம் 9 அடி நீளம். இவ்வளவு அகலம் நீளம் கொண்டதுதான் இந்த மதம். இந்த ஒரு ஆலயத்துடைய விஷயத்தை பத்தி பார்க்கும் பொழுது இந்த ஆலயம் ஒரு மிக 23 இந்த ஆலயம் பிளஸ் இந்த நகரம் மொத்த மொத்தமா சேர்த்தோம்னா 23 ஃபுட்பால் கிரவுண்ட் நம்ம சொல்லலாம் புரிஞ்சுக்கொள்வதற்காக. இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா நம்ம சில விஷயங்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு இசைவாரமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு எத்தனை வாசல் கண்டுபிடிக்கிறோம், ஆசரிப்பு கூடாரத்துல என்ட்ரு ஆகணும் உள்ள போகணும்னா எத்தனை வாசல் இருக்குது, ஒரே வாசல் இருக்கு இல்லைங்களா. அந்த சாட் பாருங்க ஒரே வாசல் அங்க இருக்கு பலிபீடத்துக்கு முன்பா. ஆனா எசேக்கியேல் தேவாலயத்தை மாத்திரம் பாத்தீங்கன்னா நீங்க ஆலயத்துக்குள்ள போக விரும்பிட்டீங்கன்னா 3 வாசல் அங்க, அது நீங்க படத்துல பாருங்க இருக்கா. நீங்க தயவுசெய்து என்ன பண்ணலாம் அந்த வரைபடத்துல நீங்க தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க, அது ஆங்கிலத்தில் அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன திசையில இருக்கு சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லைங்களா. எனக்கு பாருங்க நான் படத்தை பாக்குறேன். சோ எனக்கு லெப்ட் சைட சவுத் இல்லைங்களா, தெற்கு பக்கத்துல ஒரு வாசல் இருக்குது, இந்த பக்கம் என்ன வடக்கு பக்கத்துக்கு ஒரு வாசல் இருக்குது, தென் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா என்னங்க கிழக்கு பக்கத்துல வாசல் சில நீங்க உங்க சாட்ல நோட் பண்ணிக்கோங்கன்னா சில நான் இந்த பாட்டுல சில முக்கியமான கேள்வி கேட்க போறேன், அந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க, சாவியால் நீங்க நோட் பண்ணிக்கோ. மொத்த மூணு வாசல், ஒன்னு வடக்கு வாசல், தெற்கு வாசல் மற்றும் கிழக்கு வாசல் இல்லைங்களா. அது மாத்திரமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒவ்வொரு வாசல் பாத்தீங்கன்னா எவ்வளவு அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் திரைய விளக்கலாம் போயிடா பண்ணலாம் உள்ள போயிடலாம். ஆனா இந்த வாசல் அப்படி கிடையாது. இந்த வாசல் பாத்தீங்கன்னா இதோட வாசலுடைய நீளமே பாத்தீங்கன்னா 100 அடி நீளமாம். நினைச்சுப்பா 100 அடி நீளம். அப்ப 100 அடி ஸ்டெப் அங்க போனதுக்கு அப்புறம்தான் அந்த பிரகாரத்துக்குள்ளேயே போக முடியும். அதே போல இந்த வாசலுடைய அகலம் பாத்தீங்கன்னா 50 அடி அகலம். சதா நீங்க பாத்தீங்கன்னா வாசல் இவ்வளவு சைஸ்ல இருக்கும், மர திரை மாதிரி இருக்கிறாது, ஒரு ரூம்ஸ் மாதிரி இருக்கும். அது குறிக்குது 100 அடி நீளம், 50 அடி அகலம். இது நீங்க அந்த சார்ட்ல நோட் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்ல, எப்படி நம்ம அங்க பாக்குறோம் இல்லைங்களா, அது எத்தனை பிரகாரம் இருக்குங்க? ஒரே பிரகாரம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 பிரகாரம் இருக்கு இல்லைங்களா. அதுக்கு தமிழ்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னு அப்பர் கோர்ட், அப்புறம் என்னங்க இன்னர் கோட் சொல்றான். அதாவது வெளிப்புற பிரகாரம் உட்புற பிரகாரம் சொல்றான். சரி, இப்ப யார் ஒருவர் அந்த ஆலயத்துடைய கேட்ல உள்ள போய் போறாரோ ஃபர்ஸ்ட் எங்க வந்து நிப்பார்னா வெளிப்புற பிரகாரத்துல வந்து நிப்பார் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் உள்ள போகணும், ஆனா உள்ள போறதுக்கு இன்னொரு கேட் கூட அங்க இருக்கா இல்லைங்களா. சோ தெரிஞ்சவங்க இங்க பக்கத்துல ஹெல்ப் பண்ணும், சில ஒருவர் பார்வை கம்மியா இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுங்க நீங்க. டோட்டல் எத்தனை கேட்டிங் மொத்தமே உங்களுக்கு ஆறு இல்லையா? இந்த வெளிப்புற பிரகாரத்துல 3, அதுக்கப்புறம் உட்புற பிரகாரத்துக்கு போறதுக்கும் ஆனா ஒரே ஈக்குவலா, ஒரே 3 திசையுமே ஒரே ஈக்குவலா வச்சிருப்பான். இந்த 6 கேட்டும் பாத்தீங்கன்னா ஒரே நீளம் ஒரே அகலம் கொண்டது. அது மாத்திரம் இல்ல, இந்த கேட்ல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இதுல இந்த 100 அடி அகலம் கொண்ட கேட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்குது, பிளஸ் அங்க ஒரு பாதுகாப்பு அறை இருக்கு. அங்க யார் நிப்பாங்க? வாட்ச்மேன் நிப்பார். ஏன் நிக்கிறாருனா உள்ள போறவங்க செக் பண்ணி அனுப்புவார். ஏன்னா உள்ள போற இஷ்டத்துக்கு யாரும் அனுப்ப முடியாது, யாருமே போக முடியாது. ரெண்டாவது அதுக்குள்ள போறவங்க அந்த ட்ரெஸ் போட்டுதான் பண்ணும் உள்ளயே போ. அதுக்காக என்ன பண்ணுவாங்களா, அந்த வாட்ச்மேன் செக் பண்ணி அனுப்புவார், அதே போய் செக் பண்ணி வெளியே அனுப்புவார். அது அந்த கேட்ல ஒவ்வொரு கேட்லயுமே அங்க இருக்கும். அது மாத்திரம் அன்பான சகோதர சகோதரிக்கு, அந்த ஒரு கேட்ல எல்லா கேட்லயும் பாத்தீங்கன்னா போர்ச் அப்படின்னு அழைக்கப்படுகிற, தமிழ் என்ன சொல்லுவாங்க போர்ச், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில வீடுகள்ல இருக்கும் இல்லைங்களா போர்ச் சொல்லுவாங்க. அது என்னன்னா மேல மாத்திரம் கவர் ஆயிருக்கும், சைட்ல கவர் ஆயிருக்காது. அந்த சேர்ஸ் எல்லாம் போட்டு உட்காந்து யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா ஈவினிங் டைம் இல்லைங்களா, டீ சாப்பிட்டு என்ன பண்ணலாம், பேசிட்டு இருப்போம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா போர்ச் சொல்லுவாங்க. அதே போல இந்த இடத்துல ஒவ்வொரு கேட்லயுமே பாத்தீங்கன்னா அங்க. இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதான் நான் ஏன் சொல்றேன்னா, கிளாஸ் பின்னாடி போகும்போது சில கேள்வி கேட்ப நீங்க ஆன்சர் பண்றதுக்கா. அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் பண்ண சகோதர சகோதரர்களே, வெளிப்புற பிரகாரத்திலிருந்து உட்புற பிரகாரத்துக்கு போகணும்னா அங்க கூட கேட் இருக்குது, 100 அடி தாண்டி போகணும். உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க அதை பார்க்கலாம். உள்ள போய் என்ன பாக்குறீங்க, பலிபீடம் இல்லைங்களா, பலிபீடம் பாக்குறீங்க. அந்த ரொம்ப சின்னதா படம் இருக்கு பாத்தீங்களா இந்த படத்துல, அதை ஹெல்ப் பண்ணுங்க. சில பேர் கண்ணுக்கு அங்க தெரியும் வாய்ப்பு இல்ல. சோ பக்கத்துல இருக்கோ நீங்க கேளுங்க எந்த இடத்துல அந்த பலிபீடம் இருக்கு, நீங்க பாக்கலாம். சதாரண சகோதர சகை உட்புற பிரகாரம், அதுக்கப்புறம் நீங்க உள்ள போயிட்டீங்க, பலிபீடத்தை தாண்டி போயிட்டீங்க, எங்க போயிடலாம் நீங்க ஆலயத்துக்குள்ளாக அங்க போயிடலாம் இல்லைங்களா. ஆனா இந்த விஷயம் பார்க்கும் போது இந்த ஒட்டுமொத்த எஜேகர் தேவாலயம் பாத்தீங்கன்னா எப்படி கட்டப்பட்டுங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வெளிப்புற வெளியிலிருந்து அந்த வெளிப்புற பிரகாரத்துக்கு போகணும்னா நீங்க 7 படி மேல அந்த கேட் பக்கத்துல அந்த கேட்டுக்கே நீங்க போகணும்னா 7 ஸ்டெப் மேல ஏறி கேட்டுக்குள்ள 100 அடி அகலம் போகணும். அதுக்காக உள்ள போயிட்டு அந்த ஒரு கேட் இருக்குது, அது வந்து 8 ஸ்டெப் மேல ஏறி உள்ள போகணும். அதுக்கப்புறம் நீங்க பலிபீடத்தை தாண்டி அங்க கூட ஸ்டெப்ஸ் இருக்கா பாத்தீங்களா, ஸ்டெப்ஸ் இருக்காங்க வரைஞ்சிருக்கா, அது பாத்தீங்கன்னா 10 ஸ்டெப் இருக்கு. அந்த 10 ஸ்டெப் ஏற்கனவே நீங்க போக முடியும் தேவாலயத்துக்குள்ளேயே அங்க போக முடியும். இது பாக்கறதுக்கு எப்படி இருக்கு உண்மையிலே, இது பாக்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் 7 ஸ்டெப், அதுக்கப்புறம் மேல போனோம், அதுக்கப்புறம் பிரகாரம் வரும், அதுக்கப்புறம் 8 ஸ்டெப் உட்புற பிரகாரம், அதுக்கப்புறம் 10 ஸ்டெப் என்னங்க தேவனுடைய ஆலயம். எப்படி இருக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அங்க சில நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமான சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், நம்முடைய சப்ஜெக்டுக்குள்ளதாங்க வந்துடலாம் இல்லைங்களா. அப்போ இந்த எசேக்கியேல் தேவாலயம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவன் காமிச்ச ஒரு தரிசனம், எதிர்காலத்துல சொல்லப்பட்ட இந்த தரிசனம் எதை பற்றியை பேசுகிறதாக அங்க இருக்கிறது. இல்லையா? எதை பற்றி பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான விஷயம், தேவனுடைய ராஜ்யம் இல்லையா.
இந்த ஒரு விஷயம் இந்த ஒரு மூன்றாம் உலகம் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி
அங்க பேசக்கூடியதாக அங்க எப்படி நாம சொல்லலாம், எப்படி நாம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா அதுக்கு நான் சில விஷயங்களா கொடுக்கறேன், நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நாம கன்ஃபார்ம் பண்ணலாம். முதல் ஆதாரம் நீங்க வசனம் வாசிங்க, 40 அதிகாரம் 2 வசனம். ஓகே, பாருங்க இங்க ஒரு நகரம் கட்டப்பட்டு புது எரிசல மாதிரி அதே போலதான் எந்த திசையில கட்டப்பட்டிருந்தாமா? தெற்கு திசை. இப்ப சொல்லுங்க, தெற்கு பைபிள குறிக்கணுங்க. எஸ் பூமி இல்லீங்களா? என்ன வேற மாதிரி சொல்லணும்னா ஒலிவமலை பார்த்துக்கோங்க, அது பைபிள் என்ன தரிசனம் கூட போட்டுருங்க. ஒலிவமலை ரெண்டு ரெண்டா பிரியும், ஒரு பாதி வடப்பக்கமோ இன்னொரு பாதி தெற்கு, தெற்கு புறமாகவோ
தெற்பக்கம்
எஸ் பரலோகம், தென் பக்கம் குறிக்குது பூமி. அப்ப இந்த நகரம் எங்க கட்டப்பட்டிருக்குங்க? எஸ் தெற்காக ஒரு நகரம் கட்டப்பட்டு சொல்லும் போது இது குறிக்குது பூமிக்குரிய ராஜ்யத்தை பத்தி சொல்லப்படுகிற விஷயங்கள். அப்போ ஒட்டுமொத்த எசேக்கியேல் தேவாலயம் பாத்தீங்கன்னா பூமிக்குரிய ராஜ்யத்துல எப்படி தேவன் சிஸ்டமேட்டிக்கா வச்சிருப்பார் அதை பத்தி நாம இங்க என்ன பண்ணோம், முதல் கன்ஃபார்ம் பண்ணோம். இல்ல அப்ப எனக்கு இன்னும் டவுட் அப்படின்னா இது ரெண்டாவது உங்களுக்கு நான் ஒரு விஷயம் கொடுக்குறேன் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இதே இதே எசேக்கியேல் புத்தகத்துல 47 அதிகாரம் சொன்னாலே அனைத்து ஞாபகத்துக்கு வரும். என்ன சொல்லுங்க அப்போ, எசேக்கியேல் 47 சொன்னாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். என்ன சொல்லுங்க? என்ன வருது அங்கிருந்து? ஜீவன், ஜீவ நதி இல்லைங்களா? பாட்டுலாம் பாருங்களேன், வற்றாத நதியா பாட்டுலாம் பாருங்க. அப்ப எசேக்கியேல் 47 அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை பத்தி பாக்கலாம். நீங்க 47 அதிகாரம் வசனங்கள் 1-2 வாசிங்க. ஒருத்தர் வாசிங்க. எஸ் பாருங்க, அது எங்க இருந்து வருதா தண்ணீர்? எஸ் நல்லா வாசிக்கணும், ஆலயத்தின் வாசல். இப்ப சொல்லுங்க, அப்ப ஜீவன் நதி, இந்த நதி எங்கதான் கண்டிப்பா பாயும்? ராஜ்யத்துலதான் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே கிளாஸ் பார்த்தாச்சு. ஆனா இந்த நதி எங்கிருந்து வருதுன்னா அவரின் ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார், அங்கிருந்து ஒரு நதி என்ன பண்ணுதுன்னா புறப்பட்டு வருது. அப்ப என்ன கண்டுபிடிக்கிறோம்னா எசேக்கியேல் தேவாலயம் குறிக்குது பூமிக்குரிய ராஜ்யம் பத்தி நாம அங்க கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா? இந்த சகோதர சகோதரிகளே நாம கண்டுபிடிக்கிறோம். இது ரெண்டாவது நம்ம கன்ஃபார்ம் பண்ற விஷயம். மூன்றாவது நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா 46 அதிகாரம் எடுத்துக்கோங்க. எசேக்கியேல் 46 அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. பாருங்க, ஆறு நாள் பூட்டி இருக்கணும், ஆனா 7 நாள் மட்டும் என்ன பண்ணும்? சரி, 7 நாள் எதை குறிக்குதுன்னா ஓய்வு நாள் குறிக்குது, 1000 ஆண்டு அரசாட்சி. அப்ப இங்க கூட கன்ஃபார்ம் பண்றோம், இது குறிக்குது எசேக்கியேல் தேவாலயம், அந்த நகரம் எல்லாமே பூமிக்குரிய ராஜ்யத்தை பற்றி அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அங்க சொல்லக்கூடியதாக அங்க. சிதாமான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு மத்தியில் நம்ம சொல்லக்கூடிய அங்க விஷயமா நீங்க இன்னும் ஒரே கன்ஃபார்ம் பார்த்து நம்ம அங்க முடிச்சிடலாம். ரொம்ப அருமையான விஷயம். நீங்க வசன வாசிங்க, இந்த சில கேள்வி கேட்க போறது அதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. 40 அதிகாரம் 1 போதும். அப்போ அந்த எசேக்கியேலுக்கு எந்த டைம்ல அந்த தரிசனம் காமிக்கப்பட்டுச்சுன்னா ஒரு டேட் கொடுக்கறாரு இல்லீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேட் பாருங்க என்னங்க. மீண்டும் முதலாம் மாதம் 10 இல்லீங்களா? இது இந்த முதலாம் மாதம் என்ன மாதம் குறிக்குது நினைக்கிறீங்க நீங்க? நீசான் மாசம் நினைக்கிறீங்க. ஆக்சுவலி இது இந்த இடத்துல என்ன பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய கேலண்டர்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய 7 மாதம் கூட அங்க முதலாம் சிந்தையில முதலாம் மாதம் சொல்லும்போது ஏழாவது மாதம் பேர் திருஸ்திரி சொல்லுவாங்க. அந்த ஏழாவது மாதத்தை என்ன பண்றாங்க, முதலாம் மதம் சொல்லிட்டு அங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப பாருங்க ஏழாம் மாதம் அது குறிக்க திருஸ்திரி மாதம். திருஸ்திரி மாதம் எத்தனாம் தேதிங்க, பத்தாம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருமா, என்ன பண்றாருங்க தரிசனமே காமிக்கிறார். இப்ப சொல்லுங்க ஏழாவது மாதம் பத்தாம் தேதி என்ன ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு, ஏழாவது மாதம் பத்தாம் தேதி என்ன ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க. இல்ல பஸ்கா வந்து ரீசன் மாசம் பதினாலு, இது வந்து ஏழாவது மாசம் பத்தாம் தேதி. நீங்க பழைய ஏற்பாடு சொல்லுங்க, இது என்ன விஷயம் குறிக்குதுன்னா எளிமையான விஷயம் இல்லைங்களா. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விஷயம் கொடுத்தா பாவ நிவாரண நாள் சொல்லி கொடுத்தா ஞாபகத்துக்கு, பாவ நிவாரண நாள் அல்லது பாவ நிவாரண வழி அல்லது ஒப்புரவாகுதலில் நாள் என்ன டேட்டுங்க, என்ன டைமுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைங்களா, வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவார் போய் என்ன டைம் பாத்தீங்கன்னா ஏழாவது மாசம் பத்தாம் தேதி. அப்ப இது என்ன விஷயம் நான் மன சகோதரர் சகோதரி குறிக்குது, பத்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குறிய ராஜ்யத்தின் ஆரம்பம். அப்ப என்ன விஷயம் நான் இங்கதான் கண்டுபிடிக்கிறோம், இது வந்து ராஜ்யத்தை பற்றி சொல்லி சொல்லப்பட்ட அந்த விஷயமா இருக்குது. கடைசியா ஒரே ஒரு கன்ஃபார்ம் பார்த்தாங்க முடிச்சிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாத்தீங்கன்னா உடன்படிக்கப்பட்டு எந்த இடத்துல இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். அங்க உள்ள என்ன பார்க்கிறோம்னா தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டி இருக்குது. அங்க என்ன பாக்குறீங்க, உடன்படிக்கைப்பட்டிக்கு மேல ரெண்டு கேருபீன்கள் இருக்குது. அது எப்படி இருக்காம பறக்கிறதுக்கு ரெடியா இல்லீங்களா, பறக்கிறதுக்கு ரெடியா இருக்குது. நம்ம ரெண்டு கண்கள் எது மேல இருக்குன்னா அது ரெண்டு மத்தியில் என்ன இருக்கு, ரெண்டு மத்தியில கிருபா ஞாபக கிருபாசனம். கிருபாசனத்தை பார்த்துட்டு இருக்கு, அதே சமயத்தில் எப்படி இருக்காம பறக்கிறதுக்கு ஏன் ஏன் பறக்க ரெடி. நீ என்ன கிருபாசனம் பைபிள் எதை குறிக்குதுங்க, பைபிள கிருபாசனம் குறிக்கிறது நீதி. எப்படி சொல்லலாம்னா சரி, அந்த பிரதான ஆசிரியர் என்ன பண்ண, காலையுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்ற, அது மேல அது எதை குறிக்குதுன்னா தேவனுடைய நீதிய யார் நிறைவேற்றாங்க, ஜீவனுக்கு ஜீவன் யார் நிறைவேற்றா, காலையின் ரத்தம். காலின் ரத்தம் குறிக்கிறது கத்திரியேசுடைய ஈடுபட். அப்போ அந்த தெளிக்கிற விஷயம் குறிக்குது தேவனுடைய நீதி என்ன, ஜீவனுக்கு ஜீவன். அது யார் திருப்திப்படுத்துறாருன்னா கத்திரியேசு கிறிஸ்து பண்றது குறிக்குது. அந்த விஷயத்துக்காக யார் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா, ரெண்டு கேருபீன்கள் பார்த்துட்டு எப்ப தெளிக்க படிச்சோ அடுத்த செகண்ட் என்ன பண்ணுங்க, ரெண்டு கேருபீன்கள் போனோங்க பறந்துட்டு போயிடும், அது வேலை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப சொல்லுங்க அந்த ரெண்டு கேருபீன் எதை குறிக்குதுங்க, நான் இப்ப கேட்கிற எல்லா கேள்வியும் 53 கிளாஸ் தான் இருக்கு இல்லீங்களா. அந்த ரெண்டு கேருபீன் எதை குறிக்குதுங்க, ஒன்னு அன்பு ஒன்னு வல்லம். இந்த பாயிண்ட் நம்ம கன்வென்ஷன் கூட கேட்டுக்கோ பிரதர் எடுத்தா, அன்பு மற்றும் அந்த வல்லமை. அப்போ அன்பு வல்லமை அது தேவனுடைய திட்டம். அது எப்பதான் வெளிப்படும்னா ராஜ்யத்துலதான் செயல்படும்னா அதுக்கு முன்னாடி தேவனுடைய நீதி என்ன பண்ணாங்கணும், அதான் பாருங்க தேவனுடைய அன்பு மற்றும் வல்லமை என்ற குணலட்சணம் ராஜ்யத்தில் வெளிப்படுறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்குது. ஆனா இது வரைக்கும் ஆமா நிறைவேற்றி முடிஞ்சுனா ஆட்டோமேட்டிக்கான வேலை அந்த ரெண்டு கேருபீன்கள் அங்க அந்த உடம்படிக்கப்பட்டி மேல இருக்காது, எங்க போகணும், அது வேலையில வேலையை காமிச்சிருக்கும் ராஜ்யத்தில் இல்லை. இப்ப நம்ம கண்டுபிடிச்சாச்சு எதைக்கு தேவாலயம் பூமிக்குரிய ராஜ்யம் சொல்லாச்சு இல்லைங்களா. இந்த தேவாலயத்துக்கு உடன்படிக்கைப்பட்டி இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா மணிக்கு உடன்படிக்கப்பட்டி இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப என்னன்னா இந்த இடத்துல கேருபீன்கள் எங்க எழுதப்பட்டதுன்னு பாருங்க, நீங்க வசனம் வாசிங்க எசேக்கியேல் புத்தகம் எடுத்துக்கோங்க 41 அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19. பாருங்க கேருபீன்கள் இருக்குது கூட இருக்கா, பேரிச்சம்பளம் இருக்காம. அப்போ பரிபூர்ணமான பரிபூர்ணமான தன்மையை ஜனங்களுக்கு வழங்குவதற்காக தேவனுடைய ரெண்டு குணலட்சணங்கள் ரெண்டு கேருபீன்கள், ஒரு கேருபீன் முகம் என்ன முகம் மாறியாமா மனுஷ முகம், இன்னொரு கேருபீன் முகம் கூறுகிறது அன்பு மற்றும் சகோதரிகளே. சிம்பிளா சொல்லணும்னா டேபர்நாக்கில் சுவிசேஷ யுகம் இல்லீங்களா, ரைட்டா தப்பா. அதே போல எசேக்கியாலே சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம்னா அங்க புரிந்து கொள்ளலாம். இது வரைக்கும் என்ன பண்ணிக்கோம்னா எசேக்கியல் ஆலயத்தை பத்தி சில அறிமுகம் மாத்திரம் உங்க மத்தியில கொடுத்திருக்கோம். இப்பதான் சத்தியக்குள்ள போகும்போது அவங்க எளிமையாக பார்க்கப்படுற விஷயங்கள் ரொம்ப எளிமையான விஷயங்கள், நம்ம எல்லாம் கேட்ட அறிஞ்ச விஷயங்கள். ஆனா எசேக்கியல் புத்தகத்தை நம்ம பார்க்கலாம், மற்ற எல்லா புத்தகங்களையும் பார்த்தாச்சு. தேவனுடைய தேவிக திட்டம் என்ன சொல்லிட்டு ராஜ்யத்துல எப்படி இருக்கும் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இன்னைக்கு எசேக்கியல் புத்தகம் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி சகோதர சகோதரிகளே. ஆனா இன்னைக்கு என்ன விஷயம் எடுக்க போறேன்னா எசேக்கியல் தேவாலயத்தை பத்தி அந்த 40-48 மதியானம் நீங்க வாட்ச் பாத்தீங்கன்னா 4 வகையான ஜனங்களை பத்தி அங்க பேசப்பட்டு 4 வகையான ஜனங்கள் யாரை குறிக்கிறாங்க, அவங்களுடைய வேலை என்ன, இதை நம்ம பார்க்க போறோம். ஆனா நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். என்ன விஷயம் ஒண்ணுமில்ல, ராஜ்யத்துல 4 வகையான ஜனங்கள் இருப்பாங்க. நீங்களே சொல்லி சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க. எஸ், சபை, திரு கூட்டம், மத்தியாக்கள். இதே விஷயம் எங்க பார்த்திருக்கோம், நான் நிறைய இடங்களை பார்த்திருக்கோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஒட்டுமொத்த உலகமே 4 பிரிக்கலாம். எங்க அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றோம்னா ரெண்டு இடங்களை கன்ஃபார்ம் பண்றோம். ஒண்ணு அந்த ஈடன் தோட்டத்துல என்ன பண்ணாம ஒரு 6 புறப்பட்டு என்ன பண்ணாம 4 அங்க கன்ஃபார்ம் பண்றோம். அதே விஷயத்த வேற எங்க கன்ஃபார்ம் பண்றோம் நம்ம, எஸ் ஜகரியா 4 ரதங்கள் ஞாபகத்தில் இருக்கா, 2 வெண்கல பர்வதங்கள் இருக்குது, 2 மத்தில என்ன வருதுங்க குறிக்குது, அது குறிக்க 4 வகையான சேனங்களை பத்தி அங்க பார்ப்போம். ஆனா இதே விஷயத்த எசேக்கியல பார்க்க முடியுமா அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டோம்னா கண்டிப்பா பார்க்கலாம் இல்லையா. இப்ப சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்ல போறீங்க, பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க சொல்ல போறீங்க, நான் சொல்ல போறது இல்ல. சன்மான சகோதர சகோதரி நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம எப்படி நான் ஆரம்பிக்கலாம்னா கீழே இருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா. சோ ஜனங்கள், சோ உலகத்தின் ஜனங்கள் ராஜ்யத்துல வருவா இல்லையா, அவங்களுடைய எதுக்காக பூமியில உயிர்த்தெழுந்து வரான்னு பாக்குறோம் இல்லைங்களா. எதுக்காக வராங்கன்னா ஒரே விஷயம் சத்தியத்தை அறிஞ்சு அதன் மூலம் என்ன மீண்டும் இழந்து போன அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வாங்க. இது மிக முக்கியமான விஷயம். ஆனா அப்படி அந்த ஜனங்கள் இந்த பூமியில அவ்வளோ பெரிய வாய்ப்பை பெற்றுக் கொள்ளணும்னா அதுக்கு 3 வகையான ஜனங்கள் உதவியா இருக்கிறாங்க. அதுல யாருனா முத்திராக்கள், திருள் கூட்டம், எல்லாத்துக்குமே யாருமா சபை. இது எப்படி பண்றாங்க சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப ஒன் பை ஒன்னா பாக்கலாம். முதலாவது முற்பிதாக்கள் பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். சோ முற்பிதாக்கள் பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குது, எசேக்கியல் புத்தகத்துல நீங்க வசனம் வாசிங்க. எசேக்கியல் 45 அதிகாரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க வசனம் வாசிக்க போறாங்க, சிஸ்டர் வாசிப்பாங்க, யாரா வாசிப்பாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ண போறதில்ல, விளக்கம் கொடுக்க போறதில்ல, மறந்து நீங்களே சொல்ல போறீங்க. ஏன்னா நீங்க அனைவரும் யாருங்க, வேதா அதான் பாருங்க. லாஸ்ட் பார்ட்ல கூட வேதம் சொன்னா நம்மள பைபிள் இல்லைங்களா, அதான் வேத மாணவர்கள் அதை கொஞ்சம் பிரிச்சு வாசிங்க. வேத மாணவர்கள் பிரிச்சு வாசிங்க. வேதம் வேதம் பிளஸ் ஆணவர்கள் ரெண்டு கூட்டிங்கன்னா வேத மாணவர்கள் இல்லைங்களா. அப்போ நம்மள யாருங்க, வேதம் இப்போ நீங்க எல்லாரும் பைபிள் ஸ்டூடெண்ட், வேதம் மாணவா இருக்கிறீங்க. இப்ப நீங்க ஆராய்ச்சி பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க, சில ரெடியா இருந்துக்கோங்க. நான் ஏன் சொல்றேன்னா நீங்க அப்ப தூக்க வர, அப்ப நீங்க கூட என்ன பண்ணலாம்னா எனக்கு உதவி பண்ணுங்க சகோதர சகோதரே. இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்க வசனம் 17 வாசிங்க. முதலாவது நமக்கு தெரியும் ராஜ்யத்துல எல்லா உலகத்தின் ஜனங்களை யார் வழிநடத்துவா, பூமியில பிரபுக்களை யாருத்தான் முற்பிதாக்கள் இருப்பான். முற்பிதாக்களை என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேல் எல்லா உலகத்தின் ஜனங்களையுமே வழிநடத்துவான் இல்லையா. இது நமக்கு தெரியும். ஆனா எசேக்கியல் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா நீ மீண்டும் வாசிங்க சிஸ்டர். இது யாரை குறிக்கிறாங்க, உலகத்தின் ஜனங்களை குறிக்குது. எப்படி வாசிங்க, பாருங்க யாருடைய வேலை எங்க அதிபதி, இங்கிலீஷ்ல பிரின்ஸ் சொல்ற. அப்ப யார் அதிபதி, வேற யாரும் இல்ல, முற்பிதாக்களுக்கு அடையணும். அப்ப எல்லா ஜனங்களை அவங்க பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் பலி செலுத்துவாங்க. என்ன பலி செலுத்துவாங்க ஜனங்கள் உலகத்துல இல்லைங்களா, தங்கள் தங்கள் ஜீவனை தன் தேவனுக்கு என்ன பண்ணுவாங்க, அர்ப்பணிப்பான். அந்த வேலையை செய்வதற்காக யார் ஹெல்ப் பண்றா, முற்பிதாக்கள் அங்க ஹெல்ப் பண்ற அது நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர். இஸ்ரவேல் வம்சத்திற்காக ஓகே ஓகே. இப்படி நம்ம என்ன பண்ணிருந்தோம் கண்டுபிடிக்கிறோம். அதே போல இன்னொரு இடத்துல வாசிக்கலாம் 9:46 அதிகாரம் வசனம் 9 வாசிங்க 10 9 10 வாசிங்க. எப்படிதான் கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரி என்னன்னா தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்டில் கர்த்துடைய சந்நிதி வரும்போது அவங்க ஆராதனை செய்வதற்காக வடக்கு வாசல் வழியாக உட்பிரவிஸ்தவன். இந்த விஷயம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நீங்க 10 வசனம் வாசிங்க புரியும். அடுத்து ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி கூட உட்பிரவேசிக்கணும். என்ன அர்த்தம்னா ஜனங்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்கன்னா உதவிகரமா இருப்பான். தேவனுக்கு பிரியமா வாழ்வதற்கு முற்பிதாக ரொம்ப உதவியா இருப்பான். இது அருமையான எக்ஸாம்பிள் பாக்குறோம். இன்னொரு சிஸ்டர் போதும். நீங்க 44 அதிகாரம் வந்துருங்க. 44 அதிகாரம் இது நீங்க வாசிங்க 3 வசனம். இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் முற்பிதாக்கள் பண்ணுவாங்க, அதை நீங்க வாசிங்க. ஓகே நல்லா கவனிங்க. அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் உட்பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் என்ன பர்பஸ்க்காக அந்த கேட்டுக்குள்ள வராருனா கேட்டுக்குள்ள என்ன போர்ச் இல்லைங்களா, போர்ச் அங்க இருக்கு. எதுக்காக உள்ள வராருனா பாருங்க, இந்த அதிபதி கேட்டு வரைக்கும் வரலாம், எங்க போக முடியாது, தேவாலயத்துக்குள்ள போக முடியாது, இதான் விஷயம். அப்போ அதிபதி அந்த கேட்டுக்குள்ள வரைக்கும் வரலாம், வந்து என்ன பண்ணலாம் வெளியே போயிடலாம். எதுக்காக பாத்தீங்கன்னா ஏன் கேட்டுக்குள்ள வந்து வராங்கன்னா உள்ளே கூடிய ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களும் வருவாங்க, எங்கன்னா கேட் பக்கம் வருவாங்க. அந்த போர்ஷ் என்ன இந்த சொல்லப்படுகிற இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நீங்க போய் ஜனங்களை என்ன பண்ணும் இந்த மாதிரி மழை நடத்துங்க அப்படி சொல்லிட்டு ஆசாரியர்கள் அந்த அதிபதியை சொல்லுவாங்க. அதிபதி என்ன பண்ணுவாங்க, கேட்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, போய் ஜனங்களை போய் என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. இது வந்து நிழல் இல்லைங்களா. இதே விஷயம் எங்க கூட பாக்கணும், ராஜ்யத்துல கூட என்ன பண்ணலாம் பாக்கலாம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம் எப்படி பிரதர், இதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு சொல்ல முடியுமா? இப்ப நீங்க சொல்ல போறீங்க இதே விஷயம் ராஜ்யத்துல நடக்கும். ஆச்சாரியர் குறிக்கிறாங்க சபை, அவங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா முற்பிதாக்கிட்ட. நீங்க போய் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க சொல்லுவான். அதே போல கத்தர் கூட கமெண்ட் பண்ணுவா. அதே கேட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த முற்பிதாக்கள் போய் ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, போய் வழி நடத்துவாங்க. இது நிழல். எப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் ராஜ்யத்துல, எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஞாபக ஒரு சமயத்துல இயேசு கிறிஸ்து மருவமலைக்கு போவார் இல்லைங்களா, அந்த மருவமலை காமிப்பார். கூட எப்படி போவாங்க, 3 பேர் போவாங்க, யாருங்க அவங்க? அப்போ உடனே பேர் என்ன சொல்லுவாங்க, அப்ப மருவ மாறும்போது யார் வந்து நிற்பாங்க, ரெண்டு பேரும் மோஸ்ட் ஏரியா நிற்பாங்க. உடனே பேர் என்ன பண்ண, ஐயோ ஆண்டவரே நம்ம இங்க ரொம்ப நல்லது, ஆமா ஆளுக்கு என்ன பண்ணிக்கலாம் ஒரு டென்ட் போட்டுலாம் சொல்லி அங்க சொல்லுவாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா யார் வந்து நிக்கிறாங்கன்னா மோசே எலியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா வசன கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரோட கூட பேசுகிறவர்களாக என்ன பேசிருப்பாங்க இல்லீங்களா. அப்ப பாருங்க எலியா சொல்லியிருப்பாரு, மோசே நீங்க பாருங்க என்ன சொல்ற நீங்க கேளுங்க. உடனே மோச சொல்லிருப்பா, இல்ல எலியா அப்படி பண்ணலாம் அப்படி சொல்லிருப்பாரு. உடனே எலியா சொல்லிருப்பா, இல்ல இல்ல மோசே இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. சரி இப்படி என்ன பண்ணிருக்கோம், டிஸ்கஷன் போயிட்டு என்ன விஷயம் குறிக்குது, மருவமலையில குறிக்குதுன்னா ராஜ்யத்தை பற்றின விஷயம். அப்போ ராஜ்யத்துல அவர்தான் எல்லா ஹெட், அவர் கீழே சபை இருப்பார். அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஆளுகை பண்ணுவாங்க. பூமியில கூட யார் இருப்பான், முற்பிதாக்கள் இருப்பான். பாருங்க எலியா யாரை குறிக்கிறாங்க, மோசை யாரை குறிக்கிறாங்க, எலியா குறிக்கிறாங்க சபை, மோசை குறிக்கிறாங்க. இப்ப சொல்ற பாயிண்ட் வந்து புது பாயிண்ட் கிடையவே கிடையாது, இதெல்லாம் ஆல்ரெடி எங்க கேட்டிருக்கோம் நம்ம பேசிக் கிளாஸ்ல கேட்டு. அப்ப பாத்தீங்கன்னா அப்போ அங்க டிஸ்கஸ் பண்ணலாம், எது குறிக்குதுன்னா எப்படி அதிபதி கேட் வரைக்கும் வந்து அந்த போர்ச் கிட்ட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஜனங்களை வழிநடத்துறாங்க. அதே போல ராஜ்யத்துல முற்பிதாக்கள் கூட பாருங்க, சபை கிட்ட இருந்து ஆலோசனை கேட்பாங்க, இயேசு கிட்ட ஆலோசனை என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய மகிமையான அங்க விஷயமா இருக்கும். இப்படிதான் மன சகோதர சகோதரி முற்பிதாக்கள் ராஜ்யத்துல அங்க ராஜ்யபாரம் பண்ணுவாங்க. இது நம்ம இங்க கூட என்ன பண்ணலாம், எசேக்கல் புத்தகத்தை கூட நம்ம கன்ஃபார்ம் அங்க பண்ணலாம். ஒருவேளை நீங்க ஃபாலோ அப் தான் தெரிவிக்க விரும்பிட்டீங்கன்னா இந்த வசனம் என்ன பண்ணலாம் சேர்த்து நீங்க அந்த பிரசங்கம் பண்ணலாம். சோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் அடுத்த வகுப்பினருக்கு வந்தெல்லாம் மிக முக்கியமான ரெண்டு வகுப்பினர் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இதான் நம்ம சப்ஜெக்ட். என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வகுப்பினர் யாருன்னா திரள் கூட்டத்தார். இந்த திரள் கூட்டத்தார பத்தி நான் சில விஷயம் சொல்லிடுறேன். அவங்க ஏழு திரள் கூட்டத்தார ஆனா பாருங்க, சபைக்கும் திரள் கூட்டம் ரெண்டு பேரும் ஒரே டைம் உடம்படிக்கை பண்ணிருப்பாங்க, பலிஞ்சியும் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா எதனால சபை அப்படி போயிடுறாங்க, திரள் கூட்டத்தை இப்படி போயிடுறாங்க, என்ன காரணம் நீங்க சொல்றீங்களா? தங்கள் பண்ண உடன்படிக்கை சரியா நிறைவேற்ற மாட்டாங்க. மிக முக்கியமா வைராக்கியம் கம்மியா, இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. என்ன வேறமா சொல்லும்னா, இவங்க உலகத்தார் மாதிரி திரள் கூட்டத்தார் போயிடும். இது நம்ம படிச்ச விஷயம், பைபிள்ல 65 புஸ்தங்களை தெரிஞ்ச விஷயம். ஆனா எசேக்கியேல பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்னா, இப்ப கண்டுபிடிங்க அன்பான சகோதர சகோதரி, நீங்க வசனம் 44 அதிகாரம் எடுத்துக்கோங்க. வசனங்கள் இப்போ பாருங்க, வாசிப்பாங்க. வாசிக்கும் போது நீங்க தான் எனக்கு விளக்கம் கொடுக்க போறீங்க, நான் விளக்கம் கொடுக்க போறதுல ரெடி ஆயிருக்கோங்க அன்பான சகோதர சகோதரே. வசனம் 10:11 வாசிங்களா அது முதலாவது. ஓகே, என்ன சொல்லப்பட்டிருக்கு புரியல. என்ன சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரேல் வழி தப்பி போகையில் யார் அவங்க? உலகத்தின் இன்னைக்கு ஆளுகள் எல்லா விஷயங்களும் எப்படிதான் இருக்கிறான்? தேவனை விட்டு தூரமா இருக்கிறான். அப்படி உலகத்தின் ஜனங்க போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது யார் கூட போயிட்டாங்க பாருங்க, நீங்க கம்மி பண்ணுங்க. இல்ல, இஸ்ரவேல் வழித்தப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகாதிக்கு விக்கிரங்களுக்கு பின்பற்றமாகிய லேவியர். இப்ப சொல்லுங்க யாருங்க பாருங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, இங்க அருமையான விஷயம், திரள் கூட்டத்தார் உடம்படிக்கை பண்ணி தேவனுக்காக வாழ்றவங்க தான். ஆனா அவங்க எப்படி போயிடறாங்க, யாரு கூட போயிடறாங்க பாருங்க, யாருங்க அவங்க? உலகத்தின் ஜனங்களோட என்ன பண்ணிடுவாங்க? உலகத்தின் ஜனங்கள் எப்படி இருள இருக்கிறாங்களோ அதே போல இந்த திரள் கூட்டத்தார் கூட பாத்தீங்கன்னா, அவங்க வேற யாரும் இல்ல, எங்க இருக்கிறாங்க அவங்க? இல்லைங்க, நம்ம மட்டும்தான் இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிறாங்க, நாம் கூட இருக்கலாம். ஆனா பட் நம்ம அதுக்காக நம்ம அழைக்கப்படும். பாருங்க, ஒரு எச்சரிப்பான விஷயம் என்னன்னா, சோ ஒருவேளை நாம் கூட உலகத்தின் ஜனங்கள் போற வழியா போனோம்னா நாம் எங்கதான் போனோம்? ஆமா, அதான் பாருங்க அவங்க என்ன பண்ணோம். அதுக்காக லேவியரும் என்ன பண்ணுவாங்களா, அக்கிரமத்தை அதுதான் குறிக்குது. நாம பண்ண தப்புனால பாருங்க, எவ்வளவு பெரிய கனமான விஷயம். லேவியர் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்காங்கன்னா, அந்த ஆலயத்துல ஆலயத்தின் பனிமூட்டுகளை தூக்குவது மிகப்பெரிய கனமான வேலை. அதை விட்டு போட்டவங்க என்ன பண்றாங்கன்னா, மாம்சத்துக்கு ஏற்றபடி அவங்க போறதுனால மன சகோதர சகோதரர் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். இப்ப சொல்லுங்க, திரு கூட்டத்துக்கு தண்டனை எப்பாங்க இல்லைங்களா? அப்ப மகாபுத்திர காலத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அவங்க தண்டனை கிடைக்குது. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வந்து மீண்டும் என்ன பாக்குறாங்க, அவங்க தேவன்கிட்ட அங்க திரும்புறாங்க. இதுக்குள்ள எங்கெல்லாம் பாக்குறோம் பைபிள் வசனங்கள்ல, ஒருவன் கட்டினது வெந்து போனால் படிச்சுட்டீங்களா வசனத்தை இல்லைங்க? ஒண்ணு குறைந்த 3 வசனம் வசனம் 12 வாசிங்க, எனக்கு தெரியும். அங்க என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, அதுல சில பேர் பொன் கட்டுறாங்க, வெள்ளி கட்டுறாங்க, அப்புறம் வெளியேறப்பட்ட கல் கட்டுறாங்க, சில பேர் புல்லு இந்த மாதிரி விஷயம் கட்டுறாங்க. அப்போ ஒருவன் கட்டினது வெந்து போனால் குறிக்குது திரள் கூட்டத்தான், அவன் நஷ்டம் அடைவான். ஆனாலும் என்ன பண்ணுவான், ஆமா அது எப்படி ஆமா, அக்னியில் அகப்பட்டு. ஆமா, அப்ப இதான் கண்டுபிடிக்கான் மன சகோதர சகோதரர் லேவியர் அக்கிரம சமத்தால் குறிக்கிறது திருள் கூட்டத்தார் தங்கள் ஓட்டத்துக்கு சரியா ஓடாததுனால, அவங்க உலகத்தின் வழியில போறதுனால அவங்க மகாபுத்திர காலத்துல அடி வாங்குவாங்க. அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, மீண்டுமாக தேவன்கிட்ட அந்த பரலோகத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போவாங்க. இதை நம்ம எங்க எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, நீங்க வசனம் எங்க வசனம் 11 வாசிங்க சிஸ்டர் பாருங்க. ஆயிலும் அந்த வார்த்தை நீங்க அனலைன் பண்ணும். ஏன்னா நீங்க வசனம் 10 எப்படி முடியுதுன்னா, அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஆகிலும் ஆனால். சோ பட் எதை குறிக்குதுன்னா, திருள் கூட்டத்தார் தப்பே பண்ணாலும் அடி வாங்குவாங்க, ஆனா தென் அப்படியே விட மாட்டார். அவங்களுக்கு கிருபை கொடுத்து எங்க கொண்டு வராங்க அமைப்போம். ஆமா, பரலோகத்தை கொண்டு வந்து சபைக்கு அடுத்த ஸ்தானத்தில் என்ன பண்றாருன்னா அங்க வைக்கிறார். இதான் எங்க கன்ஃபார்ம் பண்றோம்னா, வசனம் 11 வாசிங்க. பாருங்க, ஆலயம் சொல்லும் போது குறிக்குது அதுக்கு ஆவிக்குரிய நிலைமையில அவங்க என்ன பண்ணலாம், திருள் கூட்டத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஊழியம் செய்வாங்க. அப்புறம் வாசிங்க, பாரு என்ன மாதிரி இருப்பாங்க, என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாங்க? திரள் கொடுத்த ராஜ்யத்துல பணிவிடைக்க ஞாபகத்தில் இருக்கா? நம்ம கிளாஸ் கேட்டிருக்கோம், சபைக்கு பணிவிடைக்காக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வேற என்ன ராஜ்யத்துல வந்து நான் சொல்ல, நீங்க சொல்ல போறீங்க. நான் 53 கிளாஸ் கேட்டது எல்லாரும் மீண்டும் அவங்க வாயில இருந்து நீங்க சொல்லு. பாருங்க, ஒருத்தர் பாவம் பண்ண போற, யாரு உலகத்துல ஒரு மனுஷன் பாவம் பண்ண போற, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், விபச்சாரம் பண்ணுக்கு போறான்னு வச்சுக்கோம். போயிட்டு இருக்கும்போது யாரு வந்து நிப்பா படத்துல திடீர்னு, அவன் வேற என்ன போலீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பான். அதான் அப்ப வந்து நிப்பா, நீ எங்க போறீங்களா? அப்ப நான் போறேன் எங்க போய் சொல்லுவார். அதெல்லாம் போகக்கூடாது, நிப்பா வா போய் அந்த கிளாஸ் போயிட்டு நீ என்ன பண்ணு, போ கிளாஸ் கையில சொல்லுவார். அப்ப இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, திருள் கொடுத்தா ராஜ்யத்துல வேலை பண்ணுவாங்க. இந்த அப்படி எங்க பாக்கலாம்னா, இங்க வசனம் அருமையா சொல்லுது, அவங்க பணிவிடை காரங்களா இருப்பாங்க. கண்டிப்பா பண்ணுங்க சிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் 12:13. ஓகே, நீங்க 13 வந்துருங்க. 13 என்ன காரணமா இருக்கும் அந்த காரணத்தை குறித்து என்ன பண்ணலாம் இப்ப நம்ம ஸ்டடி பண்ணலாம். சரி, பாருங்க, சபை சேரி திரள் கொடுத்தது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் கேட்டவங்க தான், ஆனா வேறுபாடு வந்துருச்சு. என்ன ரீசன், அதுக்கான காரணம் என்ன, இதை குறித்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையா பேசிருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணலாம், இப்ப கொஞ்ச நேரம் தியானிக்கலாம். நீங்க எடுத்துக்கோங்க லூக்கா சுவிசேஷம் 8 அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச ஓமை. ஆனா இப்ப கண்டுபிடிக்கலா ஏன் அந்த திறவு கொடுத்தா தங்க லைஃப்ல இந்த ஒரு நிலைமைக்கு அவங்க போறாங்க? என்ன காரணத்தினால தங்க உடன்படிக்கை சரியா முழுமையா செய்து முடிக்காம போறாங்க? அது வசனம் எங்கிருந்து வாசிக்கலாம்னா, நீங்க வசனங்கள் பத்திலிருந்து வாசி. ஓகே, நமக்கு தெரியும் ஒரு வழியறை விளைக்கப்பட்ட விதை அந்த ஓமை. இப்ப மெதுவா வாசிங்க, வழியறிகை விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்போ என்ன விஷயம் குறிக்குதுன்னா, இதெல்லாம் குறிக்குது சப்ஜெக்ட் கேட்பான். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க சப்ஜெக்ட் கேட்க தப்பா? தப்பா? தப்பு. ஆனா பாருங்க, வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா ப்ராப்ளம் எங்க என்ன ஆகுது? கண்டிப்பா என்ன போறது எங்க ஆகுதுங்க? இப்போ பிசாசு வந்து என்ன பண்றாரு? வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா என்ன பண்ணிட்டு என்ன பண்றாங்க? வசனத்தை தூக்கி போட்டுறா. அப்ப என்ன விஷயம்? வசனம் இதயத்துல இருக்கு, ஆனா பிசாசு வந்து என்ன பண்ணிடுறான்? வசனத்தை. பைபிள்ல இறுதி மேத குறிக்கிறது தெரியுமா? பைபிள்ல இறுதி மேத குறிக்கிறது தேவன் கிட்ட மகனே உன் இதயத்தை எனக்கு. சோ பைபிள் இறுதி மேத குறிக்கிறது, அது குறிக்குது. அதான் பாருங்க, இறுதி அன்னைக்கு அதிகமா இருக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமாங்க? எஸ், லவ் இல்லைங்களா? லவ் அதான் குறிக்கு. அப்ப என்னன்னா, வசனம் இதயத்தில் சொல்லும் எதை குறிக்குதுன்னா, அது குறிக்குது நாம சத்தியத்தின் மேல வச்ச இருந்தாலிங்களா? 53 கிளாஸ் கேட்கும்போது இருந்தாலிங்களா? இன்னைக்கு கூட பாருங்க, இன்னைக்கு 4 சதி போதுன்னா கேட்கும்போது இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா ப்ராப்ளம் எங்க ஆகுதுன்னா, வருவா யாருங்க? பிசாசு வருவா? அவன் என்ன பண்ணுவா? சோ நம்ம சத்தியத்தின் மேல அன்பு வச்சிருப்போம் இல்லைங்களா? அந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா, அந்த அன்பு கம்மியாச்சுன்னா அது எப்படி வெளிப்படுத்துதான் தெரியுமாங்க? இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நானே ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன் பாருங்க. சோ நீங்க ஒருவேளை திண்டுக்கல் எக்லிஷியா நீங்க வந்தீங்கன்னா, வந்து பாருங்க, எங்க எக்லீஷியா ஹால்ல ஒரு பெரிய ஒரு பீரோ வச்சிருக்கோம். அந்த பீரோ கடையில பாத்தீங்கன்னா நிறைய ஆடியோ கேசட்ஸ். அப்பலாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஐபாட்ல ரெக்கார்ட் பண்றதில்லை, எல்லாம் வாக்மேன் ரெக்கார்ட் பண்ணி கேசட் மூலமா கேட்போம். அப்ப என்ன பண்ணணும், ஆரம்பத்துல நாங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள பயங்கர போட்டி இருக்கும். என்ன சொல்லுங்க அப்போ, நான் கொண்டு போறேன் இல்ல என்ன சொல்ல இல்ல சிஸ்டர், நான் கொண்டு போறேன் சிஸ்டர். அப்படியே ஒரு போட்டி போ கடைசியில் என்ன விட்டு கொடுத்து சரி நீங்க கொண்டு போகலாம். பட் என்ன அடுத்த நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க வந்து என்ன விஷயம் பாருங்க. இப்ப கேட்டோம், கேட்டாச்சு அப்படி இல்லை அது மறுபடியும் கேட்கணும் சொல்லி என்ன எனக்கு சத்தியத்தின் மேல என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு வாரம் கேட்கும் போது மீண்டும் மீண்டுமா போய் வீட்டுக்கு கொண்டு போய் கேசட்ட போட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட கேட்டுக்க மாட்டீங்க அவ்வளவு சத்திட்டாங்க. மீண்டுமா உட்காந்து கேட்டோம்னா நம்ம ஈஸி சதவாய்ப்பு போயிடலாம். அந்த மாதிரி நிறைய பாடங்கள் அங்க இருக்குங்களா. ஆனா என்னாச்சு, 5 வருஷம் ஆச்சு உடம்படிக்க போதுங்களா. இப்ப போய் நீங்க ஒரு அதே பீரோ திறந்து பாருங்க, கீழே ஃபுல்லா அடிக்க வைக்கப்பட்டிருக்கோம், ஆனா மேல தூசி நிறைய, யாருமே எடுக்கிறதுல இன்க்ளூடிங் நான் கூட எடுக்கணும். ஆனா உள்ள எடுத்துட்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப வந்து அருமையான சப்ஜெக்ட், இன்னைக்கு நிறைய பேர் யாருமே எடுத்துகள் அந்த அம்மை பாடங்கள் அங்க இருக்கு. சோ ஃபுல்லா அடிக்க வைக்கப்பட்டிருக்குது. சோ அந்த கேட்கக்கூடிய வாஞ்சை கம்மியாச்சு இல்லையா. இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அம்மான சகோதர. சோ என்ன குறைக்குதுன்னா நம்ம சத்தியத்து மேல வாஞ்சை இருக்குது, அன்பு இருக்குது, ஆனா ப்ராப்ளம் எங்க கிரியேட் ஆகுதுன்னா நாம எப்போ தேவனுடைய வார்த்தையின் மேல அன்பு கம்மியாயிட்டு வாஞ்சு கம்மியாகிறோமோ அங்க ஆரம்பித்த சகோதர சகோதரே நம்ம திருவள்ள கூட்டமா போறதுக்கான விஷயம் இது முதலாவது காரணம் இல்லைங்களா. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க கம்மி பண்ணும் பாருங்க, கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவங்க பாருங்க பாருங்க சத்தியம் ரொம்ப அருமையா, ரொம்ப அருமையா இருந்துச்சு புதர். எப்படி கையாங்க தப்பா, இது தப்பா ரொம்ப நல்லது. ஏன்னா பாருங்க கேட்கும்போது எப்படி கேட்கிறாங்கன்னா ரொம்ப ஹாப்பியா கேட்கிறாங்க, தப்பு இல்ல கண்டிப்பா ஹாப்பியா தான் கேட்கணும். ஆனா ப்ராப்ளம் எங்க கிரியேட் ஆகுது கண்டிப்பா பண்ணும். பாருங்க அப்ப எங்கதான் விஷயம் ஆரம்பிக்குதுங்க, சோதனை அதுங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல ரொம்ப ஹாப்பியா கேட்போம், கிரிஷா வருவோம் ஹாப்பியா ரொம்ப கை கொடுப்போம், ரொம்ப உங்க நீங்க எடுத்த படம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு பிரதர் அப்படி சொல்லுவோம், வீட்டுல போய் பகிர்ந்து கொள்வோம். ஆனா சோதனை மனுஷன் வச்சுக்கோங்க போட மாட்டோம். சோ பாருங்க பின் வாங்கி போறோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியா, சோ வைராக்கியம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதான் மிக முக்கியமான ரெண்டாவது காரணம் மன சகோதரர் சகோதரே. இப்ப மூன்றாம் காரணம் வாசிக்கலாம் பாத்தீங்கன்னா, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். எஸ் இவன் கூட என்ன பண்றாங்க, சப்ஜெக்ட் கேட்கிறாங்க பட் ப்ராப்ளம் பாருங்க. பாருங்க கேட்ட உடனே எக்லீஷியாக்கெல்லாம் கேட்பாங்க, ஆனா பாருக்கு அப்ப என்ன இருக்கும் பாருங்க, உலகத்தின் கவலை சிற்றின்பங்கள் அப்புறமா பாருங்க நெருக்கப்பட்டு சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா. பாருங்க இங்க ஹாப்பியா கேட்போம், ஆனா வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டு பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும், உலகத்தின் பிரச்சனை ஞாபகத்துக்கு வரும், எல்லாம் நெருக்கி 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 நெருக்க பாத்தீங்கன்னா என்ன ஆயிருமாமா பலன் பாருங்க. இது கூட மிக முக்கியமான காரணம், இதனால கூட திருவள்ள கூடதார் அந்த நிலைமைக்கு அங்க போறதாப்போம். மூணு கண்டிஷன் பாக்குறோம். அப்போ இந்த மூணு கண்டிஷன் பாத்தீங்கன்னா சகோதர சகோதரர் திருவள்ள கூடத்தார் எதனால இந்த நிலைமைக்கு போறாங்கன்னா, இந்த மூணு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஒரே விஷயம், தேவனுடைய வார்த்தை மேல வைராக்கியம் ரொம்ப கம்மியா போச்சு. சோ வைராக்கியம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க இப்ப இருக்க மாட்டான், கண்டிப்பா சபையா அங்க போவாங்க. ஆனா வைராக்கியம் கம்மியாச்சு பாருங்க, இஸ்ரவேல் எப்ப போனாங்களோ அதே போல யாருக்கு போயிட்டான், லேவியர் கூட போயிட்டான். அதே போல நாம தேவனுடைய வேலை மேல சத்தியத்தின் மேல வாஞ்சை ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நாம கூட எப்படி நம்முடைய செயல்பாடு இருக்கும்னா, உலகத்தார் எப்படி நடப்பாங்களோ அதன்படி பேச்சு இருக்கும், செயல்பாடு எல்லாமே அங்க இருக்கும். சரி பிரதர், இப்போ எனக்கு வைராக்கியம் ரொம்ப கம்மியா இருக்கு, என்ன பிரதர் பண்ணலாம், மீண்டும் வைராக்கியம் எனக்கு வரணும் நான் விரும்புறேன் பிரதர் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கேக்குறீங்களா? இல்ல பிரதர் நான் வந்து வைராக்கியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறேன், எனக்கு இந்த பாயிண்ட் தேவையில்ல. நீங்க வந்து பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கா அவர்கிட்ட சொல்லுங்க, சொல்றீங்களா யாரும் சொல்றீங்க அந்த மாதிரி கண்டிப்பா யாருமே சொல்ல முடியாது. நான் அருமையான எக்ஸாம்பிள், வைராக்கியத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. சோ பாருங்க நான் வைராக்கியம் அன்னைக்கு இருந்த வைராக்கியம் இன்னைக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு. சோ முன்ன மாதிரி அந்த ட்ரூத் கேட்பதற்கு வாஞ்சி இல்ல. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ணோம், எதுக்குன்னா கிளாஸ் எடுப்பதற்காக கிடையாது, கேட்கறக்கா எங்க எந்த ஊர் இருந்தாலும் போயிடும், பஸ் பிடிச்சிட்டு போயிடும் இல்ல. இவ்வளவு வேலை மத்தியில் இருந்தாலும் கூட அங்க போயிடும். ஆனா இப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு, வரகு ரொம்ப கம்மியாச்சு. என்ன காரணம்? மீண்டுமா எப்படி வரகத்தை நம்ம மீண்டுமாக கொண்டு வரலாம்? அதுக்காக வழி இருக்கான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது. அந்த ரெண்டு வழி பத்தி பிரதர் மாதிரியுமே பேசுறா. அப்போ முதல் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கேட்ட சப்ஜெக்ட நீங்க என்ன பண்ண உங்களுக்குள்ளே வச்சுக்காரு, அதை போய் என்ன பண்ணுங்க மத்தவங்க போய் சொல்லு. ஏன்னா ஏ சொன்னாரு, நீங்க விளக்க கொளுத்து எங்க வச்சிருங்க பாருங்க, மரக்கால விற்காதீங்க. வச்சுனா ஒரு ஆமா, நீங்க உங்களுக்குள்ளே நீங்க வெளிச்சு காமிக்க முடியும், மத்தவங்களுக்கு வெளிச்சம் கிடையாது. மேல வச்சாத்தான் உங்க வெளிச்சத்தை என்ன பண்ணுவாங்க பாப்பா. சோ அப்ப நீங்க கட்டுக்குள்ள சத்தியங்களை மற்றவங்க பகிர்ந்து கொள்ளும். அது யாருன்னா உலகத்தின் ஜனமா இருக்கலாம், விசேஷமா யாரா இருக்கணும் மிக முக்கியமா நம்முடைய உடன் சகோதர சபை. அப்போ பாருங்க, நம்ம நாளையே இன்னைக்கு ஏர்டெல் கம்பெனி, ஏர்செல் கம்பெனிக்கு என்ன பண்ணும் பில்லு? ஆமா, அவங்க நல்ல லாபம் போகும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்முடைய உடன் சகோதர சபை மத்தியில ஆதிக்குரேஷனை பகிர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமா. இது மிக முக்கியமான விஷயம். மீண்டுமா வைராக்கியம் வரணும்னா இல்ல அப்புறம் அது கூட முயற்சி பண்ணி பார்த்தா ஒண்ணு செட் ஆகல, வேற ஏதாவது சொல்லுங்க கேக்குறீங்களா? இன்னொரு அருமையான மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் நீங்க பண்ணி பாரு. என்னன்னா, ஒரு நாள் உங்க வீட்டுல எல்லா வேலையும் தூக்கி விட்டுருக்கு, பின்னாடி வச்சிருங்க. உங்க வீட்டுல யாருமே இல்லாத சமயத்துல வீட்டுல தனிமையா இருந்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நீங்க என்ன பண்ணலாம்னா, உட்காரு, உட்காந்து கண்ணை மூடு. கண்ணை மூடி நீங்க உடன்படிக்கை பண்ண அந்த நாட்கள்ல எப்படி எல்லாம் வைராக்கியமா இருந்தீங்க, எப்படி எல்லாம் தேவனுக்காக ஓடுனீங்க, அந்த எல்லா காரியங்களையுமே மீண்டும் ஞாபகத்துக்கு என்ன பண்ணுங்க, கொண்டு வாங்க. கொண்டு வந்து இப்ப உங்களுடைய இப்படி தற்போது நிலைமை கூட நீங்க என்ன பண்ணுங்க, அதையும் கூட என்ன பண்ணுங்க, அன்றைக்கு நாம எப்படி இருந்தோம் இன்னைக்கு நாமோ. இப்ப ரெண்டு விஷயம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மணி நேரம் திங்க் பண்ணும், நல்லா திங்க் பண்ணி நம்ம ஏன் இப்படி இருக்கோம் சொல்லி நீங்களே உங்களுக்குள்ள திங்க் பண்ணீங்கன்னா, பரிசோதனை பண்ணீங்கன்னா, அடுத்த செகண்ட் பாருங்க நீங்க எந்திரிக்கும் போது ஒரு முடிவோட எந்திருப்பேன், சரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இனிமேல் இப்படி இருக்கூடாது, ஒரு தீர்மானமா அங்க வைராக்கியமா வாழ வேண்டியது அங்க அவசியமா. இப்படிதான் சகோதர சகோதரிகளை பிராக்டிக்கலா அங்க சகோதரர் கொடுக்கக்கூடிய ஆலோசனை முயற்சி பண்ணி பாக்கீங்களா வீட்டுல ட்ரை பண்ணி பாரு. அப்ப கண்டிப்பா மன சகோதர சகோதரிகளே இதெல்லாம் திரள் கொடுத்தாரு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு மோசமான கண்டிஷன்ல மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஆதிக்க நிலைமைக்கு போறாங்க. ஆனா கூட கிரீடம் உங்களுக்கு கிடைக்காது, மாறாக அவங்க பணிவிடைக்காரரா அவங்க இருக்காங்க. சிதான் மன சகோதர சகோதரி கண்டுபிடிக்கிறோம் திருள் கூட்டத்தாரு ஏன் அந்த நிலைமைக்கு அங்க போறாங்க. சோ மீண்டுமாக அந்த சபை வாய்ப்புக்கு போக விரும்பிட்டாங்கன்னா அவங்க வைராகத்தை மீண்டுமாக பெற்றுக் கொள்வதற்கு வேண்டிய வழி அவன் கண்டுபிடிக்கும் சரிங்களா. இப்ப அவன் என்ன பண்ணலாம், சபை வாய்ப்புக்கு போயிடலாம். இப்ப நீங்க எடுத்துக்கோங்க ஜெயிக்கல் புஸ்தகம் 44 அதிகாரம் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க சபை உடைய வேலை என்ன ராஜ்யத்துல நீங்க சொல்லுங்க. எஸ் அவங்க எங்க வேலை செய்வாங்கன்னா, ஆவிக்குரிய நிலைமையில கத்திரிய சிக்கிறத்தோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, ஜனங்களை 1000 ஆண்டு அரசாட்சி பண்ணுவாங்க. இது அவங்க தெரிஞ்ச விஷயம். பட் எஸ்ஐக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணலாம், நீங்க வசனம் வாசிக்க ஆரம்பிங்க 14 ஓகே. அதிகாரம் 11 இல்ல தப்பு தப்பா வச்சுக்கா நல்ல பத்திய வசனமே கேர்ஃபுல்லா வச்சுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் வழி தப்பி போகையில் லேவியர் புத்திரர் கூட வழி தப்பி போறது போல யார் போகலையாமா பாருங்க. அப்போ என்ன விஷயம் பாருங்க, மன சகோதர சகோதரிகளே, திரள் கொடுத்தால் பூமிக்குரிய மாறி மாறிடுவாங்க. ஆனா சபை சனம் அப்படி கிடையாது, தாங்கள் தேன் மேல வச்ச வைராக்கியம் கடைசி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், தாங்களை காத்துக்கொள்வான் பாருங்க. ரொம்ப மிக முக்கியமான விஷயம். சபைக்கும் திரள் கொட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, சிம்பிள், திரள் கொடுத்தா நல்லா போயிட்டு இருப்பாங்க, பாதி வெளில உலகத்துக்குள்ள போயிடுவான். ஆனா சபை அப்படி கிடையாது, அவங்க தேவனுக்காக மரண பரியந்தம் கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா, சத்தி தாங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்காக நிலைச்சு நிற்போம், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கூட நிற்போம். மிக முக்கியமான அங்க விஷயம். அப்போ இதான் மாத சகோதர சகோதரி திருள் கூட்டத்துக்கும் சபைக்கும் உள்ள வித்தியாசம். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு சபை ஜனங்கள் தேவனுடைய வேலை பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதே வேலை ராஜ்யத்துல கூட பண்ணுவாங்க, ஆனா கஷ்டப்படுவாங்களா? கஷ்டப்பட மாட்டான். இல்லைங்களா? இதான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணா, நீங்க வசனம் வாசிங்க, பதினாலாம் பதினேழுல இருந்து வாசிங்க, பதினேழுல இருந்து 44:17 ஆச்சாரிய உட்பிரவேசிக்க போது என்ன ட்ரெஸ் போட்டுக்கணுமா? இங்கிலீஷ்ல எப்படி வரும், என்ன சொல்லலாம்னா வெண்வஸ்திரம் சொல்லலாம், வெண்வஸ்திரம் அங்க சொல்லலாம். அந்த ட்ரெஸ் போட்டுக்கணும். அப்புறம் வாசிங்க, என்ன ட்ரெஸ் போடக்கூடாதாங்க? ஆட்டு மயிர் ட்ரெஸ் போடக்கூடாது. ஏன் இந்த மாதிரி வித்தியாசம்? நீங்க வெண்ணங்கி போட்டுக்கலாம், ஆனா ஆட்டு மயிர் ட்ரெஸ் போடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, ரொம்ப எளிமையான காரணம் என்ன தெரியுமா? ஆட்டு மயிர் போட்டா வேர்வை வரும் வேலை செய்யும் போது, ஆனா இது போட்டா வேர்வை வராது. இதுதான் வித்தியாசம். கண்டுபிடிக்கணுமா? அடுத்த வருஷம் என்னன்னா, வேலை உண்டாக்கத்தக்க ஒன்றையும் என்னன்னா, ராஜ்யத்துல சபை சனங்கள் வேலை செய்வோம் இல்லையாமாவா? வேலை செய்வாங்களா? ராஜ்யத்துல செய்வான். இப்ப கூட சபை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இங்க விழுந்து போன சரீரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, வேர்வை வரும். நாலு பேர் விரும்பி பார்ப்பாங்க, வேர்வை நல்லா ரொம்ப அருமையா சொல்லுவாங்களா? வேற சும்மல அது ஒரு ரூபாய் பார்ப்பாங்க இல்லைங்களா? அதே போல இன்னைக்கு அவன் பண்ற வேலை ஜனங்களுக்கு பிடிக்காது. என்ன நீங்க போய் சபைக்கு போறீங்க, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? நம்மளையா கேலிக்கணும் பண்ணுவான், அருப்போம் இல்லைங்களா? அப்படி பண்ணுவான். ஆனா ராஜ்யத்துல அப்படி கிடையாது. ஆனா வேலை வராது. நாம பண்ற விஷயம் ஜனங்களுக்கு எப்படி ரொம்ப ரொம்ப அரை என்ன மாதிரி ஜனங்கள் வைப்பான் அப்படி சொல்லுவான். அப்ப இதான் மன சகோதர சகோதரர்ல இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம், சபை ஜனங்கள் அங்க வேலை பண்ற விஷயம். அதே போல நம்ம வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா, 1 Corinthians 6:2 வசனம் வசனம் வாசிங்க, 1 Corinthians 6:2 அங்க என்ன சபை வேலை பண்ணுவாங்க பாருங்க. பாருங்க, நாயத்திற்கு பத்தி அங்க பேசப்பட்டு சபை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? பாருங்க, நாயம் திருப்பார்கள். அப்போ என்ன அன்பான சகோதர சகோதரி, என்ன விஷயம் குறிக்கும் சரிங்களா? இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இதே விஷயம் எங்க வாசிக்கலாம்? எசேக்கியேல் புத்தகம் 44:6 பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீங்க வசனம் வாசிங்க, 23:24 பாருங்க, என் ஜனத்துக்கு போதிப்பாங்க. எதுக்கு எதுக்கு டிஃபரெண்டா? மாத்திட்டு உள்ளவருக்கும் தீட்டா, நன்மை எது தீமை என்று சொல்லிட்டு இந்த சதோக்கின் புத்தரர் யாருக்கு போதிப்பாங்க? இஸ்ரேல் ஜனத்துக்கு போதிப்பாங்க. எதை குறைக்குதுன்னா, ராஜ்யத்துல இஸ்ரேல் சபை ஜனங்கள் எல்லாவற்றையும் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க ஆவியும் மனவாட்டி ஆவியும் வா என்கிறார். அதை நம்ம கண்டுபிடிச்சோம். சத்தியம் கொடுப்போம் அப்ப கண்டிப்பாங்க. ஓகே, பாருங்க, வழக்கு இருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க எப்படி இருக்கணுமாமா? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்று அறிகிறீர்களா? நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தேவன் நாங்க வச்சுட்டோம். அப்பாரு மன சகோதர சகோதரி தேவைக்குள்ள இந்த வாய்ப்பு கிடையாது. சபை வகுப்பா இருக்கு இருக்குது, அவன் மரண வரின்னு உண்மையா இருக்கிறதுனால ராஜ்யத்துல எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுவாங்களாமா? நியாயம் திருப்பான் சொல்லுவாங்கப்பா. நீங்க எதிர்த்திட்டு உள்ளது எது? இவங்க சொல்லுவான். அப்ப இவங்க இந்த பூமியை எப்படி வாழ்ந்திருப்பாங்கப்பா இல்லைங்களா? மற்றவங்களுக்கு வழக்கு தீர்க்கிறான். அப்ப இவங்க தங்க லைஃப்ல இந்த பூமியில என்ன மாதிரி ஜீவனம் நாங்க பண்ணிப்போம். இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அந்த 12 வரைக்கும் வாசிச்சு, பதினெட்டு வரைக்கும் வாசிங்க. பின்னும் அவரனை நோக்கி மனுபுத்திரனே, சாரி மணிக்கணும், 24 ஓகே. சபை ஜனங்கள் எப்படி எசேக்கியேல் புத்தகத்தில் உருவப்படுத்தப்பட்டுதான் சகோதர சகோதரிகளே, அப்போ சப்ஜெக்ட் கன்க்ளூஷன் நம்ம அவங்க வந்துடலாம். டைம் ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ராஜ்யத்துல எப்படி ராஜ்யம் நடைபெறும். நம்ம அனைவருக்கும் தெரியும், 53 கிளாஸ் கேட்டிருக்கோம், 65 புஸ்தங்களை பார்த்தாச்சு. சபை, திகழ் கூட்டத்தா, முற்பிதாக்கள், உலக ஜனம். சோ எப்படி சிஸ்டம் இருக்கும் எல்லா விஷயம் பார்த்திருக்கோம். ஆனா அதே விஷயம் எங்க கூட கன்ஃபார்ம் பண்ணலாம்னா எசேக்கியேலுடைய தேவாலயத்துக்கு. அப்ப இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம்னா எசேக்கியேல் தேவாலயத்து அறிமுகம் மற்றும் அழுதக்கூடிய விஷயங்களை பார்த்திருக்கோம் இல்லையா. இவ்வளவு நேரம் ஒன் ஹவர் பார்த்துக்கோ, இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன கதையா என்ன சிஸ்டர்? நான் எவ்வளவு விஷயம் சொன்னேன், இதெல்லாம் நீங்க இதை போய் நான் ஒருவேளை வெளியே என்ன சொன்னேன், என்ன நினைப்பாங்க, நீங்க இப்ப ஒரு படத்தை எடுத்து போடுங்க இல்லைங்க, ஒரு நல்ல ஒரு படம் போட்டீங்கன்னா ஹாலிவுட் லெவல்ல போட்டீங்க ரொம்ப அருமையா இல்லைங்களா, அப்படியே சொல்லுவாங்க இல்லைங்களா. சோ படம் இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன, நம்ம பின்னாடி நடக்க போற இஷ்டம் என்ன பண்ணிருக்கோம் இன்னைக்கு. அதான் விஷயம் என்ன வேற மாதிரி சொல்லணும்னா பாரு, இன்னைக்கு இந்த முன் வரிசையில நாலு பிரதர்ஸ் உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பிரதர்ஸ் உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் சிஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, எல்லாம் உட்காந்துருக்கேன். இன்னைக்கு நமக்கு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டோம், எல்லாம் இங்க உட்காந்து அரண்மையா உட்காந்துட்டு இருக்கோம், எல்லா சிஸ்டர்லாம் உட்கார போட்டிருக்காங்க, கையில பைபிள் வச்சிருக்காங்க. ஆனா ராஜ்யத்துல நாம எப்படி இருப்போம், எப்படி இருப்போம் சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணியாச்சுங்க, தரிசனம் பார்த்தாச்சு. இப்ப புரிஞ்சா? சோ தரிசனம் என்னன்னா எதிர்காலத்தில் நடக்கப்படுற விஷயங்கள் வேறம சொல்லணும்னா பின்னாடி நாம எப்படி இருப்போம் சொல்லி என்ன பண்ணியாச்சு. இன்னைக்கு நாம இப்படி இருக்கிறோம் இல்லைங்களா, நான் இப்படின்னா நீங்க அப்படி இருக்கீங்க, ஆனா பின்னாடி நாம எந்த மாதிரி இருப்போம் கற்பனை பண்ணிப்பாரு. இன்னைக்கு ஒரு ஒரு முகத்தை பார்த்துட்டு இருக்கோம், டிஃபரன்ஸ் தெரியுது. ஆனா ராஜத்துல நமக்கு என்ன மாதிரி மகிமை தேவை நாங்க வச்சிருக்காரு, சோ எல்லா ஜனங்களையும் நியாய விசாரிக்கக்கூடிய மனுஷன். அப்ப நம்ம பின்னாடி அவ்வளவு மகிமையா தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்காருன்னா அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி இருக்கோம் சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சுங்க பார்த்தாச்சு. அப்படின்னா நம்முடைய கடமை பொறுப்பு என்னன்னு தெரியுமாங்க, இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நம்ம எப்படி போய் இப்பவே பார்த்தாச்சு. அப்ப நம்ம என்ன போன நெக்ஸ்ட் என்ன போன தெரியுமாங்க கண்டுபிடிக்கணும்னா இந்த பாடத்துக்குரிய ஆதாரம் வாசிங்கமான சகோதர சகோதரிகளே, எசேக்கியேல் புஸ்தகம் 43 அதிகாரம் வசனம் 10-11. நல்லா கவனிங்க, மனு புத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெக்கப்படும் படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை என்ன பண்ண பார். இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா இஸ்ரேல் வம்சம் யாரை குறிக்கிறாங்கன்னா ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள், நாம வெக்கப்படணும். அதுக்காக நீ என்ன பண்ணியா, இதை காம்பி ஆலயத்தை காந்தி பார்த்தாச்சா, இப்போ இப்படி பார்த்துக்கோம் இல்லைங்களா. ஏன் நான் பார்த்து இவ்வளவு நாள் இந்த ஒன்னா நான் ஏன் கிளாஸ் எடுத்தேன்னா அந்த மாதிரி சகோதர சகோதரில் வெக்கப்போம் தான், வெக்கப்போம் எதுக்காக தெரியுமா, கண்ணி போன இல்ல அது அளவை அடக்க கடவர்கள் பாருங்கள் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தம் வெக்கப்பட்டால் ஓகே பின்னாடி எப்படி இருக்க போற பார்த்துட்டீங்க, அப்படி இருக்க போற நீங்க இன்னைக்கு பூமியில எப்படி இருக்கணும் அதான் விஷயம் பாருங்க. இந்த ஆலயத்தை நீங்க பாருங்க, தரிசனம் நீங்க பாருங்க, அப்படி இருக்க போறீங்க நீங்க, அப்படி இருக்க போற நீ இந்த மாதிரி கேவலமா நடக்கலாம சொல்லி நீங்க என்ன பண்ண உங்களுக்குள்ள வெக்கப்படும். இப்படி இருக்கிறோமே தேவன் நம்ம எப்படி வைக்க போறார் பாரு, கம்பேர் பண்ணணும் சகோதர சகோதரர்களே, நம்ம கம்பேர் பண்ணணும் இன்னைக்கு நம்ம பேச்சு நடவடிக்கைகள் எப்படி போயிட்டு இருக்கு அதையும் பாருங்க, பின்னாடி தேவன் நம்ம கொடுக்க போற மகிமே பாருங்க, தரிசனத்தை பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணும், நம்ம செய்யற எல்லாவற்றி நிமித்தம் என்ன வாசிக்கிறோம்னா மனு புத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் அக்கிரமங்களின் நிமித்தமா வெக்கப்படும். நினைச்சு பாருங்க, நாம இந்த கடைசி நாட்கள் அன்பான சகோதர சகோதரில் இந்த விஷயம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா வெக்கப்படும். நான் இந்த மாதிரி இருக்கிறேன், நான் எப்படி முன்னாடி இருந்தேன் தேவனுக்கு ட்ரூத்துக்கு வரும்போது, ஆனா இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன். ஆனா பாரு தேவன் எனக்கு எவ்வளவு பெரிய கிருபை வச்சிருக்கா, நான் எப்படி ஆக போறேன், ஆனா இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி வெக்கப்படும். அவர் வெக்கப்பட்டு என்ன பண்ணுவார் நெக்ஸ்ட், அவர்கள் சில எல்லாவற்றின் நிமித்தமும் வெக்கப்பட்டால் அப்பொழுது என்ன பண்றாரு தேவன். அப்ப பாருங்க நம்ம சகோதர சகோதரி, நமக்கு இந்த பாடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம் இன்னைக்கு தேவன் நம்ம கண்களுக்கு முன்பாக தரிசனம் வச்சுட்டார். நீங்க விஷன் பாருங்க எப்படி இருக்க போறீங்க பாத்துக்கோ, பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க எப்படி இருக்கப்போம். இது நாம என்ன பண்ணலாம்னா அங்க முடிவு பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில ராஜ்யத்துல ஆலயத்துக்கு ஒரு பேர் கிடைக்கும். அந்த நகரத்துக்கு என்ன பேர் தெரியுமாங்க? யெகோவா ஷம்மா. நீங்க அந்த எசேக்கியேல் புத்தகத்துடைய கடைசி அதிகாரம் கடைசி வசனமா, எசேக்கியேல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. நீங்க எல்லாரும் விதமானவர்கள், நீங்களே எனக்கு இதோட மீனிங் கண்டுபிடிச்சு சொல்றேன். யெகோவா ஷம்மா என்ன இப்ப சொல்றீங்களா யாராவது? சரி, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சன்மான சகோதர சகோதரே, தேவன் தான் என் மனைவி மாசிரியத்துக்கு கிருபை செய்வாராக இந்த வாய்ப்பு கொடுத்த சகோதரர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.